عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعوذ بالله من جب الحزن من جب الحزن ابو هريره رضي الله عنه அறிவிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடையே இப்படி கூறினார்கள் தஅவது பில்லாஹி மின் ஜிப்பில் ஹசன் ஜிப்பில் ஹசனை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று எங்களிடத்திலே சொன்னார்கள் காலோ யா ரசூலல்லாஹ் சஹாபாக்கள் ரசூலல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் வமா ஜிப்பில் ஹசன் ஜிப்பில் ஹசன் என்று சொன்னால் என்ன என்று கேட்டார்கள் قال صلى الله عليه وسلم சொன்னார்கள் வாதின் في جهنم تتعوذ منه جهنم كل يوم 100 مره அது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை ஒரு பகுதி அந்த பகுதியை விட்டும் நரகங்களே ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறது அது மாதிரி ஒரு கடுமையான இடம் தான் அந்த ஜிப்பில் ஹசன் என்று சொல்லுகின்ற இடம் என்று சொன்னார்கள் நரகத்தினுடைய அந்த பகுதியை நரகமே தாங்கிக் கொள்ள முடியாது எனவே அதனுடைய வேதனையை விட்டும் நரகங்களே அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 100 முறை பாதுகாப்பு தேடுகின்றன குல்லா யா ரசூலல்லாஹ் நாங்கள் கேட்டோம் ரசூலல்லாஹ் உமை எதுகுலுஹு அதில் யார் நுழைவார்கள் என்று கேட்டோம் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் குர்ராவுல் முராவூன பி அமாலிஹிம் தங்களது நல்ல செயல்களை கொண்டு இந்த உலகத்திலே பிறகிடத்திலே பாராட்டுகளையும் புகழ்ச்சியும் தேடுகிறார்களே அப்படிப்பட்ட ஓதுபவர்கள் காரிகள் அதிலே நுழைவார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே யார் ஒரு நல்ல செயலை செய்து அதன் மூலம் மற்றவர்களுடைய புகழ்ச்சி எதிர்பார்க்கிறார்களோ மற்றவர்களுடைய பாராட்டுகளை எதிர்பார்க்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அதிலே நுழைவார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அமல்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் உண்டு அமல் என்று சொன்னால் எந்த செயலாக ஒரு சின்ன நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அது பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது போல பெரிய நல்ல செயலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை உண்டு அந்த அடிப்படைக்கு பெயர் தான் நியத் என்று சொல்லப்படும் மனதிலே நாம் உருவாகின்ற ஏற்படுகின்ற எண்ணம் அந்த எண்ணம் சரியாகிவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் அந்த எண்ணத்திலே ஏதாவது கோளாறு இருந்தால் அந்த கோளாறின் காரணமாக அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பது மட்டுமல்ல எந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் மிகைத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வேதனைகளும் உண்டு நரகமே பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு உள்ள ஒரு பகுதி நரகத்தில் இருக்கிறது அந்த பகுதியில் அவர்கள் போடப்படுவார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அந்த நியத்தி சரியாக இருக்க வேண்டும் நம்மிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிற ஒரு பலகீனம் என்னவென்று சொன்னால் நல்லறங்களை செய்கிறோம் அந்த நல்லறங்களின் மூலமாக பிறர்களது புகழ்ச்சி எதிர்பார்க்கிறோம் யாராவது அதை பத்தி பாராட்ட மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களா உற்சாகப்படுத்த மாட்டாங்களா யாருக்காக செய்யப்படுகிறது என்பதுதான் இங்கே அடிப்படை அல்லாஹ்வுக்காக மட்டுமே அந்த நல்ல செயல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள் ஒரு செயலை அல்லாஹ் தான் பார்க்க வேண்டும் அவன் தான் அதை அறிய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் வேறு மற்றவர்கள் அதை அறிய வேண்டும் என்று செய்யக்கூடியவன் விரும்புகிற போது அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனை போன்று ஆகிவிடுகிறான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் இது அல்லாஹ்வுக்கும் தெரியணும் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் அது ஒரு மறைமுகமான ஷிர்க்கு இணை வைத்தல் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் என்று சொன்னால் அனைத்து வகையான இணைப்பு வைப்புகளை விட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நிறைய அதாவது காலம் தொடுத்து இன்றைக்கு மட்டும் நேற்றைக்கு மட்டுமல்ல அந்த இஹ்லாஸ் என்கின்ற அந்த தன்மை இறைவனுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் என்கின்ற தன்மை எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடியே பறந்து போய்விட்டன மோமினுடைய உள்ளங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருவதில்லை சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை செய்து கூட அதில் இருந்து பெரிய ஒரு பாராட்டுகளையும் புகழ்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது கிராமங்களில் நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் பெரிய பெரிய அளவில் கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் நின்று தொழுகலாம் அந்த அளவுக்கு மசிதிகளை கட்டியிருப்பார்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டிலே உள்ள மஸ்ஜிதினுடைய அந்த தோற்றத்தை பார்த்து அதை போட்டோ எடுத்து கொண்டு வந்து இது மாதிரி நம்ம ஊர்ல பள்ளி கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார்கள். இதை பார்க்கின்ற இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தினர்கள் அந்த ஊருக்கான இவ்வளவு இதா கட்டியிருக்கான், அதை விட நம்ம நல்ல கட்டணும் அப்படின்னுங்கிற அந்த போட்டி மனப்பான்மையின் காரணத்தினால் பள்ளிவாசல்கள் திருட்டு போயிருக்குகின்றன. இன்றைக்கு கூட உலகத்திலேயே அதிகமான பள்ளிவாசல் இருக்குகின்ற நாடு இந்தியா தான். இந்த இவ்வளவு பள்ளிவாசல் உருவாவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற போது நிறைய தொழிலாளிகள் உருவாகிவிட்டார்களா? ஒரு பள்ளிவாசல் அவ்வளவு பெரிய பள்ளிவாசல் ஆயிரக்கணக்கான மக்கள் என்று தொழுகிற அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் தொழுகைக்கு 3 பேர்கள் 4 பேர்கள் தான் ஹா என்று கிடக்கிறது. எதனால் இந்த இப்படிப்பட்ட நிலை உருவாகிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஊருக்கான கட்டியிருக்கான் அவனை விட நம்ம சலச்சவனா, நம்ம அதை விட பெருசா கட்ட வேண்டும். அதே நேரத்தில் நகரங்களிலே பார்த்தால் தொழுகைக்கு இடமில்லாமல் 5 வக்தி தொழுகைக்கு கூட ரோடுகளிலே நின்று தொழுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இங்க கொடுத்த அதுக்கு பேரு கிடைக்காது, எங்க ஊரு அங்க கட்டணும் அப்படிங்கிற மனப்பான்மைதான் நிறைய பேர்களிடத்தில் இருக்கின்றன. பகவனிய பாராமத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நாங்கள் பள்ளிவாசல் கட்டணும், டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. இமாம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், பட்டு ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். யாராவது அந்த ஏதாவது கேட்டா என்ன கையில் அப்ப இருக்கிறதோ அதை கொடுத்து விடுவார்கள், யோசிக்கவெல்லாம் மாட்டாங்க. வந்து பள்ளிவாசலுக்கு கட்டப்போகிறோம் என்று சொன்னபோது அவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. என்ன நீங்களே இப்படி செய்யலாமா, தொழுக்கு அதான் நாங்கள் கேட்டோம். சொன்னாங்க இந்த கூப்பா நகரத்தில் இருக்குகின்ற பள்ளிவாசலை நிரப்புங்கள் முதல்ல, அதுல தொழுகு ஆள் கிடையாது. புதிது புதிதாக நீங்கள் பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு போனால் தொழுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம், அதுல பணம் கொடுத்ததற்கு என்ன பயன்? அப்ப அது மாதிரியான ஒரு மனப்போங்குதான் பல ஆண்டு காலங்களாக கிட்டத்தட்ட 100, 100, 100, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இப்படிப்பட்ட நிலைதான். அதே நேரத்தில் தூய மனத்தோடு செய்யப்படுகிற அந்த செயல்பாடுகள் காலம் கடந்து நிற்பதை பார்க்கிறோம். சில இடங்களிலே மதரசாக்கள் நடைபெறுகின்றன, 100 ஆண்டுகளாக அந்த மதரசாக்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சில ஊர்களிலே ஆரம்பிக்கின்ற மதரசாக்கள் 20-30 வருடங்களிலேயே கலைந்து போய்விட்டன. அதற்கு காரணம் அந்த எண்ணம் சரியில்லாததுதான். இப்படி நம்முடைய செயல்பாடுகளிலே எண்ணம் கோளாறு இருக்குமானால் அந்த செயல்பாடுகள் முழுமை பெறுவதில்லை. அது மட்டுமல்ல, எண்ணம் தவறாகிவிட்ட காரணத்தினால் வேதனைகளும் கூட தரப்படுகின்றன என்பதை நாம் இங்கே உணர்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் சாதின் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் மிகப்பெரிய மகா தளபதி, பல போர்க்களங்களுக்கு சென்று பெரும் பெரும் படைகளோடு மோதி வெற்றி வாகை சூடியவர்கள். அல்லாஹு தஆலா குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற அந்த முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். காரணம் அவரிடத்தில் இருந்த அந்த தூய எண்ணம், இறைவனுக்காக அல்லாஹுக்காகத்தான், வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. அப்போது அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு வந்துவிடும். பாரசீக அரசாக இருந்த பாரசீக மன்னரிடத்திலே அந்த படையிடத்திலே மோதுவதற்காக வேண்டி போனார்கள். நகர்வான் என்று சொல்லுகிற இடத்திலே போர் நடைபெற்றது. முஸ்லிம்களிடத்திலே பாரசீகர்கள் தோற்று போய் ஓடிவிட்டார்கள். ஒரு நாட்டிலே நுழைந்து எதிரிகள் அங்கிருந்து விரட்டப்பட்டு விட்டால், தோற்று போய்விட்டால் அந்த நாடு வெற்றி கொண்டவர்களுக்கு சொந்தமானது. இதுதான் மரபு. அந்த அடிப்படையில் அந்த நாடும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களும் அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள்களையும் முஸ்லிம்கள் எடுத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி முஸ்லிம்களிடத்திலும் அப்படி அடிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்பெயின் இஸ்லாமிய நாடாக இருந்தது, 1000 கோடி இன்றைக்கு அந்த அளவுக்கு மதிப்புடைய பொருள்களும் செல்வங்களும் கிறிஸ்துவர்கள் கொள்ளையடித்து போனார்கள். அதுதான் போரினுடைய நியாயம். அது மாதிரி பாரசீகத்திலே பாரசீகர்கள் தோற்று போய்விட்ட உடனே அங்க இருக்கிற கருவூலங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கிறது, அரசாங்க கருவூலம், தனிநபர்களுடைய பொருட்கள் அல்ல. அவங்கவுங்க தனிநபர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் அதை வாங்க மாட்டார்கள். அரசாங்கத்திலிருந்து அரண்மனை இடத்துல என்னென்ன கருவூலங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வருவார்கள். தலைநகர் மதீனாவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொள்ளை பொருள்கள் எல்லாம் சேர்க்கப்படுவதற்காக வேண்டி அம்ருல் மஹரான் என்று சொல்லுகிற ஒரு சகாபிடத்தில் அதன் காப்பாளராக பொறுப்பு கொடுக்கப்பட்டு, யார் எங்க கொள்ளை பொருள்கள் இது மாதிரி பொருள்கள் கிடைத்தாலும் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. அது மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க.
இடத்துல இரண்டு பாரசீகர்கள் இரண்டு கழுதைகளில பெரிய பெரிய பெட்டிகளை வைத்துக் கொண்டு அவைகளை நடக்க முடியவில்லை, தள்ளாடி தள்ளாடி போகின்றன. அவ்வளவு வெயிட் இருக்கிற அந்த பெட்டிகளை சுமந்து கொண்டு போகிறது. இதை கவனித்த முஸ்லிம்கள் அந்த ரெண்டு பேர்களையும் வழிமறித்து அந்த பெட்டியை பிடுங்கி விட்டார்கள். பிடுங்கி விட்டு அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு சஹாபி ஒரு முஸ்லிமை அழைத்து இதை கொண்டு போய் அம்ருன் மகரானிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அவரும் அந்த பெட்டிகளை அந்த கோவேறு கணிதிலே வைத்துக் கொண்டு நேராக காப்பாளரிடத்திலே போனார். அதை ஒப்படைத்தார். ஒப்படைத்த போது அவர் அந்த பெட்டியை திறன் அதில் ஒரு பெட்டியில பாரசீக மன்னனுடைய கிரீடம் முத்துக்களாலும் வைரங்களாலும் ஜோடிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய இலங்கையின் கிரீடம் அந்த பெட்டியில் இருக்கிறது. இன்னொரு பெட்டியை திறந்து பார்க்கிறார். ஏராளமான விலையுயர்ந்த பொருட்கள் நவமணிகள் எல்லாம் இருக்கின்றன. இதை பார்த்த உடனே அம்ருல் மகரான் அவர்களுக்கு லேசாக ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கொண்டு வந்த முஸ்லிமை பார்த்து கேட்டார், இதுல எல்லாம் சரியா இருக்கா இல்ல இதுல ஏதாவது நீங்க எடுத்துட்டீங்களா என்று கேட்டார். நான் மனிதனுடைய நிலை அப்படித்தானே, நிறைய பணம் கிடைச்சதுன்னு வைங்க சும்மா இருப்போமா? அப்படியே பிரமித்து போயிடுவோம். அதுபோலத்தான் அவர் அந்த மாதிரி சந்தேகம் ஏற்பட்டது. அதை பார்த்து கேட்ட உடனே அந்த கொண்டு வந்த முஸ்லிமுக்கு மனதிலே மிகப்பெரிய வேதனை ஏற்பட்டு அப்படியே முகம் வாடி போய்விட்டது. அதை அவர் உணர்ந்து கொண்டார் அமர்புல் மகரான். சரி, இவர் எடுத்திருக்க மாட்டார், முகம் அப்படியே என்னாச்சு, அப்படியே சிறுமையாக சிரித்து போய்விட்டது. அவர் சொன்னார், அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், இந்த பெட்டியை நான் திறந்து கூட பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் தான் அதற்கு காரணம். அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் என்னுடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் இதை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார். உடனே அமீர் மகரான் அவர்கள் கேட்டார்கள், அவரை பார்த்து உங்களுடைய பெயர் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். உங்க பெயர் சொல்லுங்க. அவர் சொன்னார், என்னுடைய பெயரை இந்த இடத்திலே உங்களிடத்திலே சொல்லி உங்களுடைய பாராட்டை நான் விரும்பவில்லை. அல்லாஹ்வுக்காக இந்த போரிலே கலந்து கொண்டேன், அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த பொருளை உங்களிடத்தில் ஒப்படைத்தேன், உங்கள்ட பெயரை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு போயிட்டார். இவருடைய மனசு கேட்கவே இல்லை அமர்ப மகரான் அவர்களுக்கு. பின்னாடியே ரெண்டு வீரர்களை அனுப்பி அவர் எங்க போறாரு, அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவர் பெயரை விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்பதான் அவருடைய பெயர் ஆமீர் பின் அப்துல் கைஸ் என்பதாக அவருடைய பெயர் தெரிய அறியப்பட்டது. சாகுன் அபிவக்கா சல்லா தலாஹு இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அங்கே சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி சிறப்பித்து சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த போரிலே கலந்து கொண்டவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று நான் அறிவித்திருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த எண்ணம் அந்த அளவுக்கு உயர்த்தியது. ஒவ்வொரு போர்க்களங்களிலும் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான எண்ணம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வகையை சூடி தந்தன. அதுபோலத்தான் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிற நாம் நம்முடைய அந்த எண்ணம் தூய்மையாக இருக்குமானால், அல்லாவுக்காகவே என்ற நிலை நம்மிடத்தில் இருக்குமானால் பல விஷயங்களை வெற்றி அடைந்து விடுவோம். யாரும் ஒன்னு செய்ய முடியாது. அந்த எண்ணத்திலே ஊனம் ஏற்படுகிற போது, அதிலே காயம் ஏற்படுகிற போது எல்லா நிலைகளிலும் இந்த உலகத்திலே தோற்று கொண்டுதான் இருப்போம், மறுமையிலும் தோற்போம், அதுல சந்தேகமே வேண்டாம். எனவேதான் நாம் வெற்றிக்கு வழியாக அல்லாஹ் ரசூல் சொல்லித்தந்த முறையின்படி நம்ம உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு எல்லாத்துக்குமே எந்த பெயரையும் புகழையும் விரும்பாமல், சில பேர் செய்கின்ற நல்லறங்கள் வெளியே தெரியவே செய்யாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த நஃபிலான தொழுகைகள் இருக்குது பாருங்க, இதை பள்ளியில் தொழுக மாட்டாங்க. அதனால்தான் நஃபிலான தொழுகைகள் ஜமாத்து கிடையாது என்பதாக இமாம் அனுபவ ரஹ்மத் பிச்சிருக்கிறார். பள்ளியில் தொழுக மாட்டாங்க. ஆயிஷா ரல்லான வீட்டில் தங்கி இருப்பார்கள். ஆயிஷா ரல்லான வீடும் பள்ளியும் ஒண்ணுதான், இந்த செவரு மட்டும்தான், ஒரு தரை மட்டும்தான் போடப்பட்டிருக்கும். அங்கிருந்து இங்க பள்ளிக்கு வந்து தொழுகிறது என்ன கஷ்டம்? தாஜ்ய தொழுகை செல்லந்தாறு செல்வர்கள் வீட்டிலே தொழுவார்கள். வீட்டில பெரிய வசதியான வீடெல்லாம் கிடையாது, ரொம்ப நெருக்கடியான இடம். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுகிற போது சுஜூதி செய்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு காலை கொஞ்சம் நீட்டி இருந்தா அந்த காலை தள்ளி விட்டுட்டு சுஜூதி செய்வாங்களாம், அவ்வளவுதான் இடம் அந்த வீட்டில். ஆனா பள்ளி தாராளமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு நாளும் கூட தஹஜ்ஜுத் தொழுகை ரசூலுல்லாஹ் பள்ளியில வந்து தொழுகிறதாக வரலாறு ஹதீஸ் கிடையாது. அது மட்டுமல்ல, நமக்கு சொல்வார்கள், பரலான தொழுகைகளை ஜமாத்தோடு கொள்ள சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா வீட்டுல வசதி இல்லைங்கும் போது வேற விஷயம், தொழுகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு. வசதி இல்லாத இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க, நமக்கு அது கஷ்டமாக இருந்தால் நாம் பள்ளியில அந்த நஃபிலா தொழில் நிறைவேற்றலாம். அதற்காக வந்து கூட்டம் சேர்ப்பதோ அதை விளம்பரப்படுத்துவதோ அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அப்படி பெருமானார் சல்லாசனர்கள் மனிதர்களுடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு அந்த இறை வணக்கம் என்பதனை, நல்லறம் என்பதனை மறைத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மறைத்து செய்ய வேண்டும். அதை ஒருபோது வெளியே வந்துவிடக்கூடாது. வருகிற போதுதான் இப்படிப்பட்ட கோளாறுகள், குளறுபடிகள் உண்டாகிவிடும். அல்லாஹ் ஜல்லா சானஹு தஆலா நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்ற நிலையோடு வேறு எதனையும் அதனை ஒன்று சேர்க்காமல் நம்முடைய அமல்களை அல்லாஹ் பாதுகாத்து தந்துள்ளவானாக.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக.